الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نبی حریرہ رضی اللہ عنہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم المسلم من سلم المسلمون من لسانه ویده والمؤمن من امنه الناس على دمائهم واموالهم رواہ احمد والترمذی وابن حبان. سراج المنیر இந்த கிரந்தத்தில் ஈமான் சம்பந்தமான பாடங்களின் பிறகு இஸ்லாம் சம்பந்தமான பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே கடைசியாக நாம் பார்த்த தலைப்பு இஸ்லாமும் அதனுடைய அம்சங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தலைப்பின் கீழே கடைசியாக நாம் பார்த்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்திலே அல்லது இஸ்லாத்திலேயே மிகவும் சிறந்த விடயம் முற்றிலுமாக அல்லாஹின் பக்கம் சாய்வதும், அதே போல மனிதர்களுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு வழங்குவதும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸையும் இது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களையும் சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் யார் என்று சொன்னார், மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, ஏனைய முஸ்லிம்கள் அவருடைய நாவினாலும் அதே போல அவருடைய கையினாலும் தீங்கு இழைக்கப்படாமல் பாதுகாப்போடு இருப்பவர்தான் முஸ்லிம். வல் மூமின், மூமின் யார் என்றால், மன் அமினஹுன்னாஸ் அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம், மக்கள் அவர்களுடைய இரத்தம் விஷயத்திலும் அதே போல அவர்களுடைய சொத்து சம்பந்தமான விடயங்களிலும் பாதுகாப்போடு அவருடைய விஷயத்திலே இருப்பார்கள், அவர்தான் மூமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மத், திர்மிதி, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுவும் ஒரு அழகிய இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அதாவது ஒரு முஸ்லிமுடைய பண்பு, அதே போல ஒரு மூமினுடைய பண்பு. இந்த முஸ்லிம் மூமினை பொறுத்தவரையில் அவருடைய நாவினால் தங்களுக்கு ஏதும் தீங்கிழைத்து விடுவார் என்றோ, அல்லது தன்னுடைய கையினால் தனக்கு ஏதாவது ஒரு தீங்கை தந்து விடுவார் என்றோ அடுத்த முஸ்லிம்கள் பயப்பட மாட்டார்கள். அப்படி அவருடைய ஒரு சுபாவம் இருக்கும். இவர் என்றால் இவர் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார், இவர் என்றால் யாருக்கும் தன்னுடைய கையை நீட்ட மாட்டார், எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கிழைக்க மாட்டார் என்று மக்கள் சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அவர்தான் முஸ்லிம் மூமின் என்ற ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். இதிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயங்களிலே ஒன்று, அதாவது இன்று பிரிவிலே உள்ளவர்கள் பைஅத், அமீர், ஜமாஅத் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை எல்லாம் நிராகரிக்கிறார்கள், அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப கேட்டால் வந்து அதற்கு சார்பாக ஒரு சில ஆதாரங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஃபல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சுவனம் உழைந்து விட்டார். இந்த மாதிரியான ஆதாரங்களை கொண்டு வந்து இதுல எங்கே இருக்கிறது பைஅத், இதுல எங்கே இருக்கிறது ஒரு அமீர் தேவை என்று, இதுல எங்கே இருக்கிறது ஜமாஅத்தாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுவார். நாம் சொல்லக்கூடிய விடயம் ஒரு ஹதீஸிலே அல்லது ஒரு குர்ஆன் வசனத்திலே முழு விஷயமும் அடங்கிவிடாது, எல்லாமே அதிலே உள்ளடங்கிவிடாது. ஒரு சில விடயங்கள் ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வரும், அதிலே தொங்கக்கூடாது. முழுமையாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாமியவாதி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமின் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்ற குர்ஆன் ஹதீஸ் பரிபூரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அம்சம் இல்லை என்றால் ஒருவர் முஸ்லிம் என்ற அந்தஸ்திலிருந்து விலகுகிறார் என்று சொல்லப்பட்டால் அதையும் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவர் ஜமாஅத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து யார் ஒரு சான் அளவு வெளியேறுகிறாரோ அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எறிந்து விட்டார். யார் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு சான் அளவு வெளியேறுகின்றாரோ அவர் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் சந்திப்பார். அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். இப்படியெல்லாம் ஹதீஸ்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டுமே ஒழிய குறுகிய ஒரு ஹதீஸை வைத்து நாம் விளங்கக்கூடாது. அப்படி விளங்க முடியும் என்றால் இந்த ஹதீஸை கொண்டு வரலாம். இந்த ஹதீஸை கொண்டு வந்து இன்றுள்ள பிரிவுகள் அல்ல, முழு பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோரையும் முஸ்லீமாக்கி விட்டு சென்று விடலாம் இந்த ஹதீஸின் மூலமா. ஏன் இதுல எப்படி வருது, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவருடைய அந்த கையினுடைய தீங்கிலிருந்தும் அவருடைய நாவினுடைய தீங்கிலிருந்தும் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அவர்தான் முஸ்லிம். ஒருவர் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த ஹதீஸை கொண்டு வந்து நானும் முஸ்லிம் தான் என்று வாதிடுவார். அல்லது யூத கிறிஸ்தவ மதங்களிலே இருக்கக்கூடியவர் இந்த ஹதீஸை கொண்டு வந்து விட்டு நான் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்வதில்லை, என்னுடைய கையினால் எந்த ஒரு தீங்கையும் செய்வதும் இல்லை, என்னுடைய நாவினால் நான் எந்த ஒரு தீங்கும் செய்வதில்லை, நான் ஒரு முஸ்லிம் தான் என்று அவர் வாதிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில், இந்த பிரிவுகளை உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸை வைத்து நீங்கள் எல்லா முடிவுகளுக்கும் வந்து விடாதீர்கள். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன அடிப்படை தகமைகள் தேவை என்று வந்திருக்கிறது அதை எல்லாவற்றையும் எடுங்கள், எடுத்து பரிபூரணமான இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு வசனங்களிலே ஒவ்வொரு அடிப்படைகளிலே தொங்கிக் கொண்டிருக்க முடியாது. பரிபூரணமான மார்க்கத்திலே அதிலே சொல்லப்பட்ட சகல விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருந்தால்தான் அவர் பரிபூரணமான ஒரு முஸ்லீமாக இருப்பார். யூத கிறிஸ்தவர்கள் ஒரு சிலதை எடுப்பார்கள், ஒரு சிலதை நிராகரிப்பார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அத்துமீனூன பில் விபாதின் வதக்ஃபுரூன பிபாத், சிலவற்றை எடுத்துவிட்டு சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா. அவர்கள் சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலே தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த மார்க்கத்திலே உள்ள இஸ்லாத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய தகமைகள் அந்தஸ்துகள் என்ன என்ன தேவை, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் வழிகாட்டி இருக்கிறானோ அதன்படி பயணித்தால்தான் ஒருவர் பாதுகாப்பான ஒரு முஸ்லிமாக இருப்பார், ஒரு சரியான ஒரு பரிபூரணமான ஒரு முஸ்லிமாக அவர் இருக்க முடியும். இது ஒரு விடயம், இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்வது. இப்ப பிரிவில யாராவது வந்து ஒரு சில விஷயங்களை வைத்து கேட்டால் உடனே நாங்கள் அவர்களுக்கு இந்த பதிலை கொடுக்கலாம், இந்த ஹதீஸை எடுத்து வைத்து அப்படி என்றால் ஒருவர் தன்னுடைய கையினாலோ தன்னுடைய நாவினாலோ ஏனைய முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்கவில்லை என்றால் அவரும் முஸ்லீம் என்ற ஹதீஸை வைத்து இன்று உள்ள எல்லா மதத்தவர்களையும் நீங்கள் முஸ்லீம்கள் என்று கருத தயாரா என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் வாயடைத்து விடுவார்கள். அடுத்ததாக இதுல இந்த ஹதீஸிலே நாங்கள் மிக முக்கியமான சில விஷயங்களை விளங்க வேண்டி இருக்கிறது. அதாவது இன்றைக்கு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு மனிதனுடைய நாவும் அவனுடைய கையும் தான் இருக்கிறது. அதிலும் கையை விட முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியது நாவு. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் நாவினால் பல விதமான குற்றங்களை அடுத்தவர்களை பற்றி செய்து விடுகிறார்கள், அவர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள். புறம் என்றால் சிலவர்களுக்கு என்னென்று தெரியாது, ஏன் புறம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் உள்ளதைத்தானே கதைக்கிறோம் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அவரிடத்திலே உள்ளதை கதைப்பதுதான் புறம், அவரிடத்திலே இல்லாததை கதைப்பது படுதூறு அல்லது அவதூறு. அது அதைவிட பெரிய ஒரு பாவம். ஒரு மனிதனிடத்திலே அல்லது ஒரு முஸ்லிமிடத்திலே உள்ள ஒரு விஷயத்தை கதைப்பதுதான் புறம், அதே போல அவரிடத்திலே இல்லாததை கதைப்பது அவதூறு. இதெல்லாம் நாவினால் செய்யக்கூடிய குற்றங்கள். அல்லது ஒரு முஸ்லிமை திட்டுதல், அல்லது ஒரு முஸ்லிமை சபித்தல், அல்லது ஒருவரை பற்றி ஒரு செய்தி வரும், ஒரு தகவல், உறுதி இல்லாத தகவல், ஆனால் அந்த தகவல் அவரை பாதிக்கக்கூடிய தகவல், அவருடைய கௌரவத்தை உடைக்கக்கூடிய தகவல், அந்த தகவலுடைய உண்மையான நிலைமைகள் அறியாமல் சரியாக அதனை உறுதிப்படுத்தாமல் ஏனையவர்களுக்கு பரத்துவது, ஏனையவர்களுக்கு சொல்லுவது, இதெல்லாம் பாரதூரமான நாவினால் செய்யக்கூடிய கொடிய குற்றங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இந்த வதந்திகளை பற்றி கேட்பதையெல்லாம் யார் தகவலாக சொல்லுகிறாரோ அதே அவருக்கு போதும், அவர் பொய்யர் என்பதற்கு என்று சொன்னார். இந்த ஒருவரை பற்றி ஒரு பிழையான ஒரு தகவல் வந்துவிட்டால் அடுத்த கணம் நாங்கள் அடுத்தவர்களிடத்திலே சொல்லுவதிலே தான் எங்களுடைய முழு கவனமும் இருக்கிறது. இது உண்மையிலே சரிதானா, இதனை சொல்லுவதால் இவருடைய மானம் பாதுகாக்கப்படுமா படாதா, இதனால் அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் எங்களுக்கு இருக்காது. வருகின்ற தகவல் அது எப்படியான தகவலாக இருந்தாலும், உறுதியற்ற ஒரு தகவலாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உடனே நாங்கள் பகிர்ந்து விடுகிறோம். இவைகளெல்லாம் நாவினால் செய்யக்கூடிய தவறுகள். அதே போல கையினால் ஒரு முஸ்லிமுக்கு அடித்தல், அவரை துன்புறுத்துதல், அதே போல அவருடைய சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்துதல், இதெல்லாம் கையினால் செய்யக்கூடிய குற்றங்கள் பாவங்கள். இவ்வாறான தவறுகள் குற்றங்களிலிருந்து அடுத்த முஸ்லிம்கள் யாருடைய விஷயத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். ஒரு முஸ்லிம் இருக்கிறார், எப்பொழுது பார்த்தாலும் யாரை பற்றியுமாவது குறையை கதைப்பதுதான் அவருடைய வேலை. இவரை பொறுத்தவரையில் இவருடைய நாவினால் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லை. இன்னொரு முஸ்லிம் இருக்கிறார், எப்பொழுது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் அடுத்த முஸ்லிம்களை அடிப்பது. இவருடைய கையினால் அடுத்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லை. அல்லது ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கு தெரியாமல் சேதப்படுத்துவது. இவருடைய விஷயத்திலும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்திலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இவர் எதுவும் சொல்ல மாட்டார், இவர் அப்படி கதைக்கக்கூடியவர் அல்ல, இவர் எனக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் தர மாட்டார், இவரை நான் நம்பலாம், இவரை நம்பி என்னுடைய சொத்துக்களை வைக்கலாம், எந்த கட்டத்திலும் என்னுடைய மானத்தை போக்கக்கூடியவாறு இவர் நடக்க மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அடுத்த முஸ்லிமுக்கு வர வேண்டும். அவர்தான் முஸ்லிம். இதையே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய விஷயத்தில் எப்படி மக்கள் நடந்து கொள்கிறார்கள், எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு எங்களை பார்க்கிறார்கள், உண்மையிலேயே நாங்கள் முஸ்லிம்களுடைய இந்த விஷயத்தில் இப்படி நடந்து கொள்கிறோமா இல்லையா, ஒவ்வொருவரும் பார்த்து அவர்கள் தங்களை சீரித்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால் அதிகமான பிளவுகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் அதிலே பிழை விடுகின்ற காரணத்தினால் ஒருவர் இன்னொரு விஷயத்திலே பிழை விடுகிறார், அதனால் சமூகத்திலேயே பாரிய ஒரு பிளவும், அதே போல் அவர்களுக்கு மத்தியிலே சந்தேகங்களும், ஒருவருக்கொருவர் ஒருவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்ற அந்த தன்மைகளும் உருவாகுவதற்கு அடிப்படை காரணங்களாக இவைகள் இருக்கின்றன. இந்த நாவை பேண வேண்டும், அதே போல எங்களுடைய கையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கையை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் ஒரு சந்தை, ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதிக்கு செல்கிறார், ஒரு ஆயுதத்தை கொண்டு செல்கிறார். அந்த ஆயுதத்தை அவர் கொண்டு செல்வதனுடைய நோக்கம் யாரையாவது சரி தாக்குவதல்ல, அவருடைய வேறொரு தேவைக்காக அந்த ஆயுதத்தை கொண்டு செல்கிறார். இப்படி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் கூட மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு முஸ்லீம்கள் நடமாடக்கூடிய பகுதியில் அதனை கொண்டு சென்றால் கூட அதனுடைய கூர்முனையை நன்றாக அவர் கொத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனை அடுத்தவர்களுக்கு தாக்காத வண்ணம் அதனை அவர் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் சொல்கிறது? எங்களை அறியாமல் கூட அடுத்த முஸ்லீம் பாதிக்கப்படக்கூடாது என்கிற விஷயத்தில் இஸ்லாம் உறுதியாக இருக்கிறது. இதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அநேகமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் இதிலே கூடுதலாக மாற்றப்படுகிறார். அயலவர்கள், அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது குறைகளை அடுத்தவர்களிடத்திலே தங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகிறது. இதுவும் தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒருவர் விசுவாசியாக மாட்டார், அல்லாஹின் மீது ஆணையாக விசுவாசியாக மாட்டார் என்று மூன்று முறை சத்தியம் செய்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாஇகஹு, எவர்களுடைய தீங்குகள் விஷயத்திலே அவர்களுடைய அயலவர்கள் பாதுகாப்பற்று இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசியாக ஆக முடியாது என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹின் மீது சத்தியம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள். இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகள், அதிகமான உறவு விரிசல்கள் அயலவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இல்லை. யாராவது சரி வந்து அவரிடத்திலே இவரை பற்றி கேட்டால் உடனே யார் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து அவ்வளவு குறைகளை மல்லி கொட்டுவது, இப்படியான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைகள் தான் காணப்படுகிறது. இவைகள் கவனிக்கப்பட வேண்டும். அயலவர்கள் விஷயத்திலே நல்ல முறையிலே நடக்க வேண்டும். எங்களுடைய நாவினால் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யவும் முடியாது, எங்களுடைய கையினால் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்க முடியாது. முற்றுமுழுதாக ஒரு மனிதனுடைய தீங்கிலிருந்து அயலவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவன்தான் விசுவாசி. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. அந்த பெண் அஹ்மதின் கிரந்தத்திலே 9675 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் நன்றாக தொழுகிறாள், நன்றாக நோன்பு பிடிக்கிறார், எல்லா வணக்க வழிபாடுகளும் அதிகமாக காணப்படுகிறது. என்றாலும் அவளுடைய நாவின் தீங்கில் இருந்து அயலவர்கள் பாதுகாப்பு பெறவில்லை. இவள் யார், இவள் எங்கு செல்லுவாள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹிய ஃபின்னார், அவள் நரகத்துக்கு தான் போவாள் என்று சொன்னார். அதே மனிதர் தொடர்ந்து கேட்டார், ஒரு பெண் இருக்கிறாள், பெரிதாக அவள் தொழுவதில்லை, பெரிதாக அவள் நோன்பு இபாதத்தில் ஈடுபடுவதில்லை, சதகாக்கள் செய்வதில்லை, என்றாலும் அவளுடைய நாவு அயலவர்கள் விஷயத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. தன்னுடைய நாவினால் அயலவர்களுக்கு, அருகாமையிலே உள்ளவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அவள் கொடுப்பதில்லை, ஆனால் அவள் இபாதத் குறைவு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சுவனத்திலே இருப்பாள் என்று சொன்னார். பாருங்கள் வித்தியாசத்தை. என்னதான் வணக்கு வழிபாடுகள் இபாதத்துகள் நன்றாக செய்தாலும் அடுத்தவனுக்கு எங்களுடைய நாவினால் தீங்கு வந்தால் அது உறுதியாக சொல்ல முடியாது, அவர்கள் நரகம்தான். ஏன்? அவர்களுடைய அமல் இபாதத்துகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சம்பவம் ஒன்று சொல்வார்கள். ஹசன் பசரி என்ற இமாம் ஒருவர் இருந்தாராம். அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது அவரை பற்றி பிழையாக கதைத்தால் அவருக்கு சில பழங்கள் அதிகளை வைத்து நன்கொடையாக அவருக்கு கொடுப்பார். ஏன் இப்படி செய்யறீங்க, அவர் உங்களை பத்தி குறையா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க இப்படி பழத்தை எல்லாம் நீ கொடுக்குறீங்க. இல்ல, அவர் எனக்காக வேண்டி அமல் செஞ்சிருக்கிறார். என்ன அமல்? இவரை பத்தி குறையா சொன்னதால வந்து அந்த அமல்கள் எல்லாம் வந்து அவருக்கு போகும். அவர் தொழுகிற தொழுக பிடிக்கிற நோன்பு எல்லாம் அவருக்கு போகும். அவருக்காக நன்மை சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி இவர் நன்கொடையா பழங்கள் கொடுப்பாங்க, வரலாறுல சொல்றாங்க. ஆனா விஷயம் உண்மை. என்ன உண்மை? ஒருவர் இன்னொருவருக்கு தன்னுடைய நாவினால் தன்னுடைய கையினால் தீங்கு விளைவுக்கு தீங்கு கொடுக்கிற நேரத்துல வந்து அவருடைய நன்மைகள்ல இருந்து மறுமை நல்ல போகத்தான் போகும். அவர் எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, எவ்வளவுதான் நோன்பு பிடித்தாலும் சரி, அந்த தொழுகை நோன்பெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹுத்தால இவருக்கு கொடுத்துருவான். இவருக்கு எவ்வளவு எவ்வளவு இவர் அநியாயம் செஞ்சிருக்கிறாரோ கையினாலும் நாவினாலும் அதை கேட்ட மாதிரி அல்லாஹ் கொடுத்துருவான். இதுல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த முஸ்லீம்களோ அல்லது அயலவர்களோ எங்களுடைய நாவினாலோ எங்களுடைய கையினாலோ எந்த வகையிலுமே பாதிப்படையக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் பொறுத்தவரையில முஸ்தரீஹன் சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு ஜனாசா போச்சு, அவ போனத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ணு இவர் முஸ்தரீஹாக இருப்பார் அல்லது முஸ்தராஹும் மின்ஹாக இருப்பார். முஸ்தரீஹன் என்ன சொன்னா, இவர் ஓய்வு பெற்றவர். முஸ்தராஹும் மின்ஹுன்னு சொல்லி சொன்னா இவரால் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது அடுத்தவர்களுக்கு ஓய்வு கொடுத்தவர். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவர் முஸ்தரீஹ், அவர் ஓய்வு பெற்றவர். என்னத்தில இருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார்? உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் அதுல உள்ள துன்பங்கள் எல்லாத்திலே இருந்து ஓய்வு பெற்று இலா ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுடைய அருளை நோக்கி அவர் போயிருக்கிறார். மௌத்து தான் அவருடைய முழு சோதனைக்கு முடிவு. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் அப்பாடாண்டு ரெஸ்டோட இருக்கிறார். காரணம், இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு கஷ்டம், பல துன்பங்கள், பல நோய்கள், பல சோதனைகள், அடுத்தவனுடைய இழிவான பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரும். அப்ப இதுல இருந்து அவர் தன்னுடைய மரணத்தோட ஓய்வடைஞ்சு. அதே நேரத்துல இன்னொருவர் இருப்பார் முஸ்தராஹுன் மின்ஹு, அவரினால் அடுத்தவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும். இப்ப இவர் விஷயம் என்ன சொல்லி சொன்னா, இவர் மௌத்தா போனத்துக்கு பிறகுதான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அப்ப அடியார்களும் சந்தோஷப்படுங்க, அப்பா போய் சேர்ந்துட்டான் ஒரு மனுஷன். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் வராது. அடுத்தவங்களுக்கு தன்னுடைய கையால நோவினை கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு தன்னுடைய நாவினால் நோவினை கொடுக்கிறது. அப்ப இவரின் மூலமாக அடுத்தவர்கள் அடுத்த அடியார்கள் ஓய்வை பெறுகிறார்கள். இவரின் மூலமாக ஊர்கள் நிம்மதி அடைகின்றன. இவரின் மூலமாக கால்நடைகளும் மரங்களும் நிம்மதி அடைகின்றன. இவர் யாரு? இவர் நரகத்துக்கு போகக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அடுத்தவனை பத்தி என்னமாவோ சரி கழுவுறதுதான் இவருக்கு வேலை, அடுத்தவங்களுக்கு ஏதாவது தீங்கு கொடுக்கறது தான் இவருக்கு வேலை. இவர் மௌத்தா போனத்தோட எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. இவர் யார்? இவர் ஒரு காஃபிர், அதாவது ஒரு முனாஃபிக்கா இருப்பார் அல்லது ஒரு பாவியாக இவர் இருப்பார். இப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் முஸ்தரீஹாக ஓய்வை அடையக்கூடியவராக அவர் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு எந்த காரணத்துக்கொண்டும் தீங்கழிக்க கூடாது. தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களை ஒரு உறுதி இருக்கணும், என்ன ஒரு கட்டம் வந்தாலும் அடுத்த முஸ்லிமுக்கு கை நீட்டுறதில்லை, கை நீட்டவே கூடாது. அது எங்கனையா இருந்தாலும் சரி, பேச்சு பேச்சோட இருந்துடுவாங்க. அதுவும் சில பேச்சுகள் வரம்பு மீறுதா, விட்டு போட்டு வேலையை பார்த்துட்டு வந்துட வேண்டியது. சலாம், சாந்தி, சமாதானம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட வேண்டியது. ஆனா சிலவங்க என்ன செய்யறது, பேசுறது விளங்குது, பேச்சே அங்க வந்து ரொம்ப அகோரமா இருக்குது, அடுத்தது விளங்குது அடிதான் உள்ள போகுது, அடிச்சிருவாங்க. ஆனா ஒரு முஸ்லீமுடைய விஷயத்துல ஒரு முஸ்லீம் ஒரு காலமும் கை நீட்டக்கூடாது. அதுவும் ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, கோபம் வந்ததோட உடனே போவும் கை வந்து கண்ணத்துக்குதான், உடனே கண்ணத்துல அங்கது ஹதீஸெல்லாம் அங்க மறந்தது. ஏன் காரணம்? கோபம். இதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு முஸ்லீம் சரியா இதுல உறுதியா இருந்து கொள்வோம். அடுத்து ஒரு முஸ்லீமா அவருடைய விஷயத்துல நான் கைய நீட்ட கூடாது, அதுல நான் உறுதியா இருக்கணும், கதைக்கணும். அந்த இடத்துல பொறுமை சாய்க்க முடியலையா, விட்டு போட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியது. மார்க்கம் சொல்லக்கூடிய நடைமுறை அவர் பின்பற்ற வேண்டியது. இதுல சகோதரர்கள் உறுதியா இருந்து கொள்ளுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம வந்து எங்களுக்குள்ள இந்த வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல. நான் அடிச்சு நான் நல்ல ஒரு வீரனா மாறணும்னு முஸ்லீம்களுக்குள்ள அதை காட்டக்கூடாது. அது பச்சை பிள்ளை அப்படி காட்ட போனோம். இப்ப முஸ்லீம்களுக்கு மத்தியில நாங்க பணிஞ்சுதான் போகணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இரக்கமா நடந்து கொள்ளணும், எந்த ஒரு பாதிப்பையும் அடுத்த முஸ்லீமுக்கு எங்களுடைய கையினால் கொடுத்து விடக்கூடாது. இதுல நாங்க உறுதியாக இருந்தோம். இப்ப இதுதான் இந்த ஹதீஸினுடைய சுருக்கமான விளக்கம். அப்ப ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீம்களுக்கு தன்னுடைய கையினாலோ நாவினாலோ எந்த தீங்கும் கொடுக்காமல் அடுத்த முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருந்தால் அவர்தான் முஸ்லீம் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை கேட்ட மாதிரி எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைச்சிக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹி விஹம்திஹி சுப்ஹானகல்லாஹு விஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.